அல்லேலூ அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள், ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அத்தியாயம் 15, திருவசனங்கள் 1-8. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளை திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர முடியாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அந்த கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
திராட்சை கொடியோடு கிளைகள் இணைந்திருந்தால்தான் அவை பலன் தர முடியும். அதேபோல் நாம் ஜெபம் தியானத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருந்தால்தான் வாழ்வில் நிறைவு காண முடியும் என அறிவுறுத்துகின்றார். இன்றைய புனிதையான ஆழ்நிலை தியானத்தின் புனித அவிலா தெரசா அவர்கள், த வைன் பிரான்ச்சஸ் வில் பேர் ஃப்ரூட்ஸ் ஒன்லி வென் தே ஆர் யுனைடட் வித் அ வைன். செயின்ட் தெரேசா ஆஃப் அவிலா இன்வைட்ஸ் அஸ் to realize that we have life only when we are united with God. And a very important tool to achieve that is prayer and meditation in our lives. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் திருஅவை அவிலா தெரசா என்ற புனிதையின் நினைவை கொண்டாடுகிறது. இவர் 1515 பிறந்து 1582 மரித்தவர். கார்மல் சபையின் ஆசிரம வாழ்க்கை மற்றும் அதனுடைய ஆன்மீகத்தை புதுப்பித்து பல மாற்றங்களை பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தவர். பாப்பரசர் கிரகோரியார் 1622 அவருக்கு புனித பட்டம் வழங்கினார். அதன் பிறகு பாப்பரசர் ஆறாம் பவுல் 1970 இந்த புனித தெரசாவை திருச்சபையின் இறையியல் வல்லுநர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அறிவித்து கௌரவப்படுத்தினார். இந்த புனிதை இறையலார்கள் தியோலஜன்ஸ், தத்துவயலார்கள் ஃபிலாசபர்ஸ், மேலும் வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ், கலைஞர்கள், நரம்பியல் நிபுணர்கள், நியூரோ சயின்டிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் புனிதையாக என்று திகழ்கின்றாள். இவர்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக இவள் திகழ்கின்றாள். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்கு அருமையான ஒரு கருத்து கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசித்தோம். இந்த யோவான் நற்செய்தியானது மற்ற நற்செய்திகளை ஒப்பிடும்போது மிகவும் ஆழமான இறையியல் கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. மற்ற மூன்று நற்செய்தி நூல்களை காட்டிலும் இந்த யோவான் நற்செய்தி ஆழமான நம்முடைய அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஐடியாஸ் தியாலஜி இறையியலை எடுத்துரைப்பதற்கு காரணம், இந்த யோவான் நற்செய்தி நன்கு படித்த அந்த ஹெலனிஸ்டிக் ஜூஸ், அந்த கிரேக்க யூதர்களுக்காக எழுதப்பட்டது. எனவே மற்ற நற்செய்தி நூல்களை காட்டிலும் இந்த நற்செய்தியின் நடை, அங்கே சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் இவையெல்லாம் ஆழமான சிந்தனையை தூண்டுவதாக அமைகிறது. மேலும் ஆழமான இறையியல் உண்மைகளை, தத்துவங்களை இந்த நற்செய்தியின் வாயிலாக நாம் அறிகின்றோம். ஒரு சில காரியங்கள் இந்த யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் குறிப்பிடப்படுவதை நாம் காண முடிகிறது. உதாரணமாக ஆண்டவர் இயேசு நிக்கோதோமியுடன் கொண்ட அந்த உரையாடல் மூன்றாம் அத்தியாயத்தில் காணப்படுகிறது. சமாரிய பெண்ணோடு அவர் மேற்கொண்ட அந்த உரையாடல், அதன் வழியாக ஆழமான இறையியல் கருத்துக்கள் வெளிப்படுவது நான்காம் அத்தியாயத்தில் கொடுக்கப்படுகிறது. நானே நல்லாயன் என்ற மிகவும் பிரசித்தமான அந்த ஒரு உவமையானது அருளப்ப நற்செய்தி பத்தாம் அத்தியாயத்தில் கொடுக்கப்படுகிறது. இன்று நான் வாசித்த திராட்சை கொடி அதன் கிளைகள் என்ற உவமையானது பதினைந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளோடு இணைந்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்வு சாத்தியமாகிறது. கடவுளோடு இணைந்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுகிறது என்ற ஆழமான அந்த கருத்தை, அந்த இறையியல் கோட்பாட்டை இந்த யோவான் நற்செய்தியாளர் ஒரு எளிய முறையில் இயேசு விளக்குவதை நமக்கு கொடுக்கின்றார். இயேசு தன்னுடைய போதனையில் பல உவமைகள், கதைகள், உருவகங்கள் இவற்றின் மூலமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், அவர்களுக்கு பரிச்சயமான பொருட்கள், நிகழ்வுகள் இவற்றை வைத்து கொண்டு விளக்குவதை நாம் பார்க்கின்றோம். இன்று அந்த திராட்சை செடியும் அதனுடைய கிளைகளும் இந்த ஒரு உவமையை, இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு இந்த அருமையான கருத்தை நமக்கு விளக்குகின்றார். இந்த கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கும் போது தான் அந்த கிளைகளுக்கு வாழ்வு இருக்கிறது, அவைகள் பலன் கொடுக்க முடியும். எப்போது அந்த கிளைகள் கொடியிலிருந்து வெட்டப்பட்டு எரியப்படுகின்றனவோ அப்போது அந்த கிளைகள் மரித்து போய்விடும், அங்கதற்கு பலன் இருக்காது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஒரு சில சமயத்தில் அந்த கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கும் போதும் கூட அவை வாடி வதங்கி இருக்கின்றனவே, ஆக கொடியோடு இணைந்திருப்பதால் என்ன பயன் என்று நாம் நினைக்கலாம். ஒருவேளை ஒரு சில நேரத்திற்கு அது வதங்கி வாடி போயிருந்தாலும் மீண்டும் சூரிய ஒளி கிடைக்கும்போது, தண்ணீர் கிடைக்கும்போது, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த கிளைகள் மீண்டும் வாழ்வை பெற்று அது பலன் கொடுக்க முடிகிறது. அதேபோல் கொடியிலிருந்து கிளைகள் வெட்டி எரியப்பட்டவுடன் சிறிது நேரம் அது பச்சையாக இருக்கலாம், வாழ்வு இருப்பது போல் தெரியலாம். ஆக கொடியோடு இணைந்திருந்தாலும் பச்சையாக பசுமையாக வாழ்வோடு இருக்கிறது. இப்போது வெட்டப்பட்டு எரியப்பட்டாலும் அது நன்றாகத்தானே இருக்கிறது என்று நான் நினைக்கலாம். ஆனால் சிறிது நேரம் செல்ல செல்ல தான் அதோடைய உண்மையான நிலை தெரியும். என்ன, உண்மையிலேயே அது வாழ்வை இழந்து அது வதங்கி வாடி போய்விடும், அங்கே வாழ்வே இருப்பதற்கான சாத்தியம் கிடையாது. ஆக கொடியோடு கிளைகள் இணைந்திருக்கும் போது சிறிது நேரம் வாடி வதங்கி இருந்தாலும் வாழ்வு என்ற ஊற்றோடு அவை இணைந்திருப்பதால் வாழ்விற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதேபோல் கொடியிலிருந்து கிளைகள் வெட்டப்பட்டு எரியப்பட்ட போது சில நேரம், ஒரு கொஞ்ச நேரம் அது பசுமையாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த பசுமை அங்கே இருக்காது, வாழ்வு இருக்காது என்பதை நாம் உணர முடிகிறது. இதன் மூலமாக நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் போது தான் அங்கே வாழ்வு சாத்தியமாகிறது, வாழ்வு நிறைவு பெறுகிறது என்ற ஆழமான இறையியல் கருத்தை இயேசு நமக்கு இந்த ஓமியின் வழியாக எடுத்து வைக்கின்றார். இன்றைய புனிதை இந்த அவிலா தெரசம்மாள் அவர்கள் இந்த ஆழ்நிலை தியானம், மிஸ்டிசிசம் என்பதற்கான ஒரு பெரிய பேர் பெற்றவர். அதில் அவள் ஆழ்ந்த தேர்ந்து ஒரு தெளிந்த ஞானம் பெறுவதன் மூலமாக இறைவனை அதன் மூலமாக சந்தித்த ஒரு புனிதை இவள். எனவே இந்த ஒரு புனிதை இந்த நாளில் நாம் கொண்டாடும் போது, ஒருவேளை அந்த ஆழ்நிலை தியானம் நமக்கு வாய்ப்பில்லை என்றாலும் அன்றாட வாழ்வில் சிறிது நேரம் தியானம், அமைதி காப்பது, ஜபம் செய்வது இவற்றின் தேவையை இவள் நமக்கு உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆங்கிலத்தில் மிஸ்டிசிசம் அல்லது ஆழ்நிலை தியானம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சரியான வரையறை இல்லை. அதை பல வார்த்தைகளால் பல விளக்கங்களால் சொல்வார்கள், மறை ஞானம் என்று, அல்லது இறை உணர்தல், தனிநிலை இழந்த ஒரு நிலை, அல்லது இறைநிலையில் கலந்தவர், அகநிலை உணர்வு பெற்ற ஒரு நிலை, அறிவுநிலை கடந்த அந்த இறைவனோடு ஒன்றித்த நிலை என்று பல வார்த்தைகளில் விளக்கம் சொல்வார்கள். பெரும்பாலும் இந்த ஆழ்நிலை தியானத்தினால் உண்மையையும் பரம்பொருளையும் உணரலாம் என்ற நம்பிக்கைதான் இந்த மிஸ்டிசிசம். இந்த ஆழ்நிலை தியானத்தின் வழியாக நாம் அடையக்கூடிய ஒரு பெரிய பயன். ஆங்கிலத்தில் மிஸ்டிசிசம் இஸ் த பிலீஃப் தட் த்ரூ கான்டெம்ப்ளேஷன் அண்ட் செல்ஃப் சரண்டர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்சார்ப் ஸ்பிரிச்சுவல் டிவைன் ரியாலிட்டி என்று நாம் சொல்லலாம். இந்த மிஸ்டிசிசம் அல்லது ஆழ்நிலை தியானத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை கிடையாது. உதாரணமாக 1899 இங்கே என்பவர் எழுதிய அந்த புத்தகத்தில் ஏறக்குறைய 25 விளக்கங்கள் வரையறைகளை கொடுக்கின்றார். 100 முன்னதே 25 வரையறைகள் என்று சொன்னால் இன்று இன்னும் அதிகமான வரையறைகள் விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆழ்நிலை தியானம் என்பது நம்முடைய இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று அங்கே உரையக்கூடிய இறைவனுடைய பிரசன்னத்தை உணரும்போது நான் வேறு இறைவன் வேறு என்ற நிலை கடந்து எல்லோருமே ஒன்றாகின்றோம். அந்த ஆழமான அந்த பரம்பொருள் உணர்வு தான் இந்த மிஸ்டிசிசம் ஆழ்நிலை தியானம். எனவே அந்த ஒரு ஆழ்நிலை தியானம் ஒருவேளை இந்த உலகத்தையெல்லாம் தொடர்ந்து மலையின் மீதும் காடுகளிலும் தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர்களுக்குத்தான் அது சரியானது என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். என்றாலும் கூட அன்றாடம் நாம் நம்முடைய வாழ்வில் இந்த அமைதியை காத்து தியானம் செய்து ஜபத்தில் ஈடுபடுவது மிகவும் தேவையான ஒன்று என்பதை நாம் உணர்கின்றோம். இன்றைய நவீன உலகத்தில் இயற்பியல், இந்த கண்டெம்பரரி ஃபிசிக்ஸ் இயற்பியல் உலகத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அல்லது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ற ஒரு துறையை நாம் பார்க்கின்றோம். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ற துறையில் இருக்கக்கூடிய பல அறிவியல் அறிஞர்கள், அந்த இயற்பியல் மேதைகள் இந்த மிஸ்டிக்கல் இன்க்ளினேஷன்ஸ், இந்த ஆழ்நிலை தியானம் அதன் வழியாக இந்த பரம்பொருளோடு இணையக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லது ஒரு தேடல் அவரிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1920 முதல் 1925 வரை ஓல்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ், பழைய குவாண்டம் இயற்பியல் என்ற அந்த ஒரு பகுதி இருந்தது. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் மேக்ஸ் பிளாங்க், ஐன்ஸ்டைன், நீல்ஸ் போர், சோமர்ஃபீல்ட் என்ற அறிஞர்களும் சரி, அல்லது 1925 பிறகு வந்த அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், நியூ குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று அந்த பகுதியில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் லூயிஸ் டி ப்ராக்லி, ஹைசன்பர்க், ஸ்க்ராடிஞ்சர், டேவிட் போம், பால் டிரக் என்ற பல பெரிய அறிஞர்கள், இவர்கள் பெரும்பாலானோர் இந்த மிஸ்டிக்கல் இன்க்ளினேஷன்ஸ், இந்த ஆழ்நிலையில் சென்று பரம்பொருளை உணர்வதற்கான வாய்ப்பு இருப்பது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் மூலமாக இந்த இறை சக்தியை, இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறை சக்தியை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். அதை வாழ்ந்தும் காட்டினார்கள். உதாரணமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நமக்கு தெரியும், மிக மகத்தான ஒரு பெரிய விஞ்ஞானி, த மேன் ஆஃப் த மில்லனியம் என்று சொல்லி கடந்த 1000 இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலை சிறந்த விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவர் காஸ்மிக் ரிலிஜன் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சாராதவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் ஒரு பெரிய இறை சக்தி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். அந்த காஸ்மிக் ரிலிஜியஸ் ஃபீலிங் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தை அவர் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான அந்த அபரிவிதமான ஒரு ஆற்றலை அவர் பார்க்கின்றார். உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கேலக்சிஸ், நட்சத்திர தொகுப்புகள், கூட்டங்கள், அதை நாம் பார்க்கும்போது வியப்பு தான் நமக்கு தெரிகிறது. மில்கிவே கேலக்சியில் நம்முடைய சூரிய மண்டலம் ஒன்றாக இருக்கிறது. அதில் 200-300 billion ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் சூரியனை போல இருக்கிறது. இதே போல் கேலக்சிஸ் நட்சத்திர தொகுப்புகள் எத்தனையோ பில்லியன் கணக்காக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை எல்லாம் எத்தனை என்று நமக்கு எண்ணவே முடியாது. அதனை சுற்றி செல்லக்கூடிய கோள்கள் எத்தனை என்று எப்போதுமே நம்மால் எண்ணிவிட முடியாது. இவ்வளவு பிரபஞ்சத்தை, பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்கி அதன் தன்னுடைய இயல்பில் ஒரு குறிப்பிட்ட நியமங்களுக்கு, குறிப்பிட்ட இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு செயல்படு என்று சொன்னால் இவையெல்லாம் தற்செயலாக நடந்திருக்க முடியாது. இவ்வளவு ஒரு பெரிய டிசைன், திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் டிசைனர், திட்டமிட்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை உணரும்போது இந்த காஸ்மிக் ரிலிஜியஸ் ஃபீலிங் வருவது இயற்கை என்று அவர் சொல்லுகின்றார். எனவே தான் அவர் இடத்தில் சொல்லுகின்றார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த மைண்ட் ஆஃப் காட், த ரெஸ்ட் இஸ் டீட்டெயில்ஸ் என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த கடவுளுடைய மனது சிந்தனை என்ன என்று நான் அறிய ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு மற்றதெல்லாம் அதனுடைய விளக்கமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஆழமான அந்த ஒரு இறை உணர்வை அவர் எடுத்துரைக்கின்றார். அதேபோல் மற்றொரு விஞ்ஞானி ஹைசன்பர்க் அவர் சொல்கின்றார், God is the consciousness behind the universe. இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு நினைவு உணர்வு, அந்த சிந்தனை தான் இந்த கடவுள் என்று அவர் சொல்கின்றார். அவர் God is the central order of the universe. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக, ஒரு செயல்பாடாக கடவுளை நாம் பார்க்கலாம் என்று அவர் சொல்கின்றார். எனவேதான் அவர் சொல்கின்றார், தன்னுடைய புத்தகம் 1971 எழுதியது Physics and Beyond, அதில் சொல்லுகின்றார், மதம் பல சட்டதிட்டங்கள் அல்லது பல விழுமியங்கள், மதிப்பீடுகள் இவற்றையெல்லாம் பற்றி பேசுகிறது. ஆனால் நாம் அறிய வேண்டியது என்ன, இந்த ரேஷனலிசம், இந்த அறிவு சார்ந்த தன்மை மட்டும் நமக்கு போதாது. எனவே மதம் சொல்லக்கூடிய இந்த அறிவு சார்ந்த நிலை, ரேஷனலிசம், அதையும் தாண்டி செல்லும்போது தான் நாம் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய, அந்த பிரபஞ்சத்தில் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இன்று விஞ்ஞானிகளே பலர் இந்த ஜபத்திற்கு தேவை அல்லது தியானத்திற்கான தேவை, இதன் வழியாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய அந்த உருவாக்கிய கடவுள், அந்த கிரியேட்டர், அவருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நவீன உலகத்தில் நமக்கு ஜபத்தின் தேவை நமக்கு தெரியும். ஜபம் செய்யும்போது தான் இறைவனோடு நாம் உறவாட முடியும் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் இயேசுவே நமக்கு ஒரு பெரிய உதாரணத்தை காட்டியிருக்கின்றார். நற்செய்தி நூல்களில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம், அவர் தனிமையில் ஜெபிப்பதை, கடற்கரை ஓரமாக அல்லது வனாந்தரத்தில் மலை உச்சியில் ஜெபிக்கின்றார், விடிய விடிய ஜெபிக்கின்றார், காலை நேரத்தில் ஜெபிக்கின்றார், மாலை நேரத்தில் ஜெபிக்கின்றார். இவ்வாறாக இயேசுவே தன்னுடைய தந்தையோடு இருக்க வேண்டிய அந்த ஜப உறவை நமக்கு தேவை என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே நாமும் பொதுவாகவே ஏற்றுக்கொள்வோம் இந்த ஜபம் நமக்கு தேவை என்று சொல்லி. ஆனால் அதற்கான நேரம் இல்லை என்று சொல்லி பல சமயங்களில் நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம், நேரம் இல்லை, எனக்கு அந்த அலுவல் இருக்கிறேன், இந்த அலுவல் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் எனவே எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி. அதைத்தான் ஒருவர் சொல்வார், பிஸி என்பது ஆங்கிலத்தில் அதோடைய ஸ்பெல்லிங் என்ன, BUSY. அதற்கான விளக்கத்தை சொல்கின்றார், பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக், அந்த சாத்தானின் அந்த நுகத்தடிக்கு கீழே நாம் இருப்பது தான் பிஸி. பிஸி என்று ஒரு வார்த்தையை சொல்லி நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இந்த தேவை, ஜபத்தின் தேவை, இந்த அமைதியில் ஒரு சில நிமிடங்களையாவது செலவழிப்பதற்கான தேவை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது ஏதோ ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, அறிவில் வளர்வதற்கு கூட இந்த அமைதியான நிலை நமக்கு தேவைப்படுகிறது. உதாரணமாக சொல்லுவார்கள், நியூட்டன் அவருடைய தலையில் ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது, அதை பார்த்து அவர் யோசித்தார் அமைதியில், ஏன் இந்த பழம் கீழே வருகிறது மேலே செல்லாமல் என்று சொல்லி, அந்த சிந்தனை விளைவாகத்தான் புயற்பு விசையை கண்டுபிடித்தார் என்று சொல்லி. அதை இன்று அறிவியல் நிபுணர்கள் சொல்கின்றாலும் அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை என்று, அது வேறு விஷயம், அது ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், இந்த அறிவியலின் வரலாறு என்பது நமக்கு சொல்லும். அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவர் ஆழமாக யோசிக்கின்றார், அமைதியில் சிந்திக்கின்றார், ஏன் இந்த பழம் கீழே வருகிறது மேலே செல்லாமல். அந்த அமைதியிலிருந்து விளைந்தது தான் அந்த ஒரு அறிவு, தெளிவு. ஆக அறிவில் வளர்வதற்கும் கூட இந்த அமைதி நமக்கு தேவைப்படுகிறது. அதேபோல் உறவில் வளர்வதற்கு நான் அமைதியாக இருக்கும்போது தான் என்னை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்று சொன்னால், என்னை நான் முழுமையாக அறியாத போது நான் உறவுகளில் வளர முடிவதில்லை. அடுத்தவர்கள், என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள் என்னை சகித்து கொள்கின்றார்களே என்பதற்காகவே நான் நல்ல மனிதன், நல்ல மனுஷி என்று சொல்லவிட முடியாது. என்னுடைய உண்மையான நிலையை நான் அறிவதற்கு இந்த அமைதி தேவை. அந்த அமைதியின் விளைவாக வரக்கூடிய அந்த சிந்தனை தெளிவின் மூலமாக என்னுடைய உறவுகளை நான் ஆழப்படுத்த முடியும். அதேபோல் என்னுடைய ஆளுமையில் வளரவும் சரி அல்லது ஆன்மீகத்தில் வளரவும் சரி, இந்த அமைதி, இந்த ஜபத்தின் நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைய அறிவியல், இந்த நியூரோ சயின்ஸ், மூளை சம்பந்தப்பட்ட, நரபியல் சம்பந்தப்பட்ட அந்த அறிவியல் நமக்கு பல காரியங்களை சொல்லுகின்றது. இந்த ஆழ்நிலை தியானம் இல்லை என்று சொன்னாலும் சாதாரணமாக நம்முடைய வாழ்வில் இந்த ஜபத்திற்கான தேவை, இந்த மெடிடேஷன் தியானத்திற்கான தேவை மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தும் காட்டியிருக்கின்றார்கள். இந்த தியானத்தின் பயனாக நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்று ஒரு சில காரியங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக, இந்த தியானம் நம்முடைய மூளையின் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதனை அதிகப்படுத்துவதாக சொல்லுகின்றார்கள். பிளாஸ்டிசி என்று சொன்னால் தன்னிலேயே இயல்பிலேயே விரிவடைந்து புதிய காரியங்கள் கொண்டு வருவதற்கும் அந்த புதிய செல்கள் வளர்வதற்குமான அந்த ஒரு பிளாஸ்டிசிட்டி அது இந்த தியானத்தின் விளைவாக அதிகம் கிடைப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த நியூரான்கள் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் விபத்தின் காரணமாகவோ அல்லது ஒரு சில வியாதியின் காரணமாகவோ அவை இழக்கப்பட்ட நேரிட்டாலும் மீதியுள்ள நியூரான்கள் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னையே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அந்த பிளாஸ்டிசிட்டி அந்த எலாஸ்டிக் தன்மை அது இந்த தியானத்தின் மூலமாக அதிகமாகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் காமா ரேஸ் என்ற அந்த கதிரியக்கம் அதிகமாகி அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக அமைவதாக அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த தியானம் உதவுகிறது. உதாரணமாக இந்த நாட்களில் நாம் கேள்விப்படுகின்றோம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய இமோஷன்ஸை எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக கட்டுப்படுத்தி அதை நம்முடைய வாழ்வின் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஏனெனில் பல சமயங்களில் இந்த உணர்ச்சி உணர்வுகளின் பிரவாகத்தில் அவருடைய தூண்டுதலால் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று நாம் அறிவதில்லை. செய்த பிறகு பேசிய பிறகு நாம் துன்பப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், அல்லது பல்வேறு விதமான மோசமான நிகழ்வுகளுக்கு நாம் ஆளாகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுடைய தேவை அதிகமாகி கொண்டிருக்கிறது. துரவசவசமாக இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தருவதில்லை. நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி வாசிக்கணும்னு சொல்லித்தரோம், எப்படி எழுதணும்னு சொல்லித்தரோம், எப்படி வரையணும், எப்படி டான்ஸ் ஆடணும், எப்படி ஓடணும், விளையாடணும் சொல்லித்தரோம். ஆனால் எப்படி தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக கையாள வேண்டும் என்று சொல்லித்தருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அம்மா அப்பா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை பார்த்து இதுதான் அது சரியான வழி அப்படின்னு நினச்சி அங்கே கற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை கொண்டிருப்பதில்லை. அது இன்னொரு துரோஷமான காரியம். உதாரணமாக கணவர் அப்பா ஆஃபீஸில் அலுவலகத்தில் தன்னுடைய பாஸ் மேலே கோபமாக இருந்தார்னா அந்த கோபத்தை அங்கே காட்ட முடியாது, வீட்டில் வந்து மனைவி அம்மா மேலே காட்டுவாங்க. அம்மா வந்து கணவர் மேலே கோவப்பட்டிருந்தானே அதை அவட்ட காட்ட முடியும்னு சொல்லி பிள்ளைய போட்டு அடிப்பாங்க. உடனே இந்த பிள்ளை நினைக்கிறான், நம்ம விட பலமுள்ளவர்கள்னு சொல்லி யாராச்சும் நம்ம நினச்சோம்னா அவங்க மேலே உள்ள கோவத்தை அவங்கள காட்ட முடியாது, அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள தான் காட்டணும்னு சொல்லி ஒருவேளை இந்த குழந்தை பேரண்ட்ஸ் பெற்றோர் மேலே கோவப்பட்டுச்சுன்னா அதை அங்கே காட்ட முடியாது, தன்னுடைய குட்டி நாய் மேலே போட்டு அடிப்பான். இவ்வாறாக அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமலே வளர்ந்து வருகின்றோம். ஆனால் இன்று இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது, இந்த தியானம் இந்த ஜபம் எல்லாம் நம்முடைய அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்த உதவுகிறது என்று சொல்லி. அதே போல் தியானம் செய்யும்போது மூளை வயதாகும் வேகம் குறைகிறது. எனவே நன்கு முடிவெடுத்தல், கூர்ந்து கவனித்தல், ஞாபக சக்தி இதெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு இந்த தியானம் உதவுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அதே போல் இந்த தியானம் செய்வது தூங்குவதை விட அதிக பலன் தருகிறது என்று சொல்வார்கள். பொதுவாக தூக்கம் மூளைக்கு நல்லது. ஏனெனில் தூக்கம் குறைய குறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகின்றோம். தூக்கம் குறையும் போது பசி தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறது. எனவே நிறைய உண்ண நேருகிறது, சாப்பிட நேருகிறது. இதன் மூலமாக உடல் எடை கூடுகிறது, ஒபிசிட்டி என்ற ப்ராப்ளம் உண்டாகிறது. மேலும் இரிட்டபிலிட்டி அதிகமாக கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் நாம் ஆளாகின்றோம். இன்டைஜெஷன் செரிமான கோளாறு ஏற்படுகிறது. இவையெல்லாம் தூக்கம் இன்மையால் நடக்கிறது. ஆனால் இந்த தியானம் என்பது தூக்கம் கொடுக்கக்கூடிய பயன்களை விட அதிகமான நன்மைகளை கொடுக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். 2006 ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். கல்லூரி மாணவர்கள் ஒரு சிலரை வைத்து அவளை ஆசுவாசப்படுத்துவதற்கு, அவளை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு சிலருக்கு தொலைக்காட்சி பார்க்க சொன்னார்கள், ஒரு சிலரை தூங்க சொன்னார்கள், ஒரு சிலரை தியானம் செய்ய சொன்னார்கள். இந்த தியானம் செய்த அந்த மாணவர்கள் மற்றவர்களை விட 10% அதிகமாக சிறந்து செயல்பட்டதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த தியானத்தின் மூலமாக நம்முடைய இரத்த அழுத்தத்தை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம். 2008 ராண்டி ஜூஸ்மான் என்ற ஒரு அறிவியல் மேதை மேசசூட்ஸ் அமெரிக்காவில் அந்த ஒரு மருத்துவமனையில் இந்த சோதனையை செய்திருக்கின்றார். அதில் 3/2 நோயாளிகள் தியானத்தின் மூலமாக தங்களுடைய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடிந்ததை அவர் சொல்லுகின்றார். மருந்துகளால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆனால் அது தியானத்தினால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். இதே போல் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். நம்முடைய குரோமோசோம்களில் உள்ள அந்த குரோமோசோம்களின் முனைகளை பாதுகாக்கக்கூடிய டெலோமியர்ஸ் என்ற ஒரு காரியத்தை இந்த தியானம் பலப்படுத்துகிறது என்று கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் நடந்த ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்கிறது. தியானம் நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதனை அதிகப்படுத்துகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. HIV என்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கும்போது மூன்று வாரங்கள் தொடர்ந்து அந்த தியானம் செய்யும்போது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களுடைய அந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமானதை அவள் சொல்கின்றார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த தியானம் என்பது வலி தாங்குவதற்கான ஆற்றலை சக்தியையும் கொடுக்கிறது என்று சொல்கின்றார்கள். வலியை குறைப்பதற்காக மார்ஃபின் என்ற ஒரு மருந்து பொருளை நாம் பயன்படுத்துவோம். வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் செய்த ஆராய்ச்சியின் முடிவில் அவள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், இந்த மார்ஃபின் என்ற பொருளானது உடலுடைய வலியை 25% தான் குறைக்கும், ஆனால் அந்த தியானம் என்பது 40-57% வரை அந்த வலியை குறைக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். எனவே ஏதோ ஆன்மீகத்திற்காக மட்டுமல்ல, அல்லது ஏதோ நம்முடைய வாழ்வில் ஒரு பரம்பொருளை உணர வேண்டும் இதற்காகத்தான் தியானம் என்றல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வை வளப்படுத்துவதற்கும் நம்முடைய அன்றாட உடல்நிலையை நாம் வளப்படுத்துவதற்கும் இந்த தியானம் உதவி செய்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் உணர்ந்ததால் தான் இன்று பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ், கிட்டத்தட்ட 500 கம்பெனிகள் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளர்களுக்கு இந்த தியான பயிற்சியை சொல்லித் தருகின்றார்களாம். கூகுள், ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளர்களுக்கு இந்த தியான பயிற்சி கொடுப்பதன் மூலமாக அவருடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றார்கள். ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் ரெடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மெடிடேஷன். அதேபோல் அவருடைய அறிவுத்திறனை வளர்க்க இது உதவுகிறது. அவருடைய ஆக்கப்பூர்வமான திறன், கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் எபிலிட்டி இந்த தியானத்தின் மூலமாக அதிகமாகிறது. மேலும் அவருடைய ஒட்டுமொத்த உடல் நலம் சிறப்பாக அமைகிறது என்று சொல்கின்றார்கள். இவ்வாறாக பல துறைகளில் நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆன்மீகத்தில் வளரவும், அறிவில் வளரவும், நம்முடைய உறவுகளில் வளரவும், நம்முடைய ஆளுமையில் வளரவும் இந்த தியானம், இந்த ஜபம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இன்றைய நாள் நாம் நினைவு கூறுகின்ற அந்த ஆழ்நிலை தியானத்தின் புனிதையான அந்த அவிலா தெரசம்மாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றாள். நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த ஜபமும் தியானமும் முக்கிய தேவையாக அமைகிறது. இதன் மூலமாக எவ்வாறு இந்த கிளைகள் கொடியோடு இணைந்திருக்கும் போது தான் அவை வாழ்வை பெறுகிறது, அதேபோல் இந்த தியானத்தின் வழியாக, இந்த ஜபத்தின் வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் போது தான், அந்த வாழ்வின் ஊற்றோடு இணைந்திருக்கும் போது தான் நாமும் வாழ்வை பெற முடிகிறது, அந்த வாழ்வின் நிறைவை பெற முடிகிறது என்று சிந்திக்க அழைக்கின்றால் அந்த புனிதை நாமும் சிந்தித்து பார்ப்போம்.
பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய், உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய், கண்மணி போல காக்கும் உந்தன் கரத்தில் என்னை என்னோடு ஒன்றாக்கினாய், எல்லாமே உனதாக்கினாய், பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தே.